எங்கள் மத்தியிலே எழுந்தருள் இருக்கிறவரே, எங்கள் மத்தியிலே உலாவி வருகிறவரே, சபையின் மத்தியிலே உலாவி வருகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
நன்றி ஐயா.
உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிரச்சனம் எங்களுக்கு போதுமானதப்பா. ஆயிரம் ஆயிரம் நாட்களை பாட்டிலும் ஓ இந்த நாள் எங்களுக்கு மேன்மையானது, இந்த நாள் எங்களுக்கு நல்லது ஆண்டவர. ஆண்டவர இது நீங்கள் உண்டு பண்ணிய நாள் ஆண்டவர. உடைய இன்ப பிரச்சனத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்கள் மத்திலே வந்துடாவிட்டால் ஒன்றும் இல்லை ஆண்டவர. நீர் எங்கள் மத்திலே உலாபாவிட்டால் இதில் ஒன்றும் இல்லை ஆண்டவர. நீர் எங்களோடு பேசாவிட்டால் இதில் ஒன்றும் இல்லை ஆண்டவர. எங்கள் பலத்தில் அல்லப்பா, எங்கள் பராக்கிரமத்தில் அல்ல ஆண்டவர. எல்லாம் உம்முடைய கிருபையினால் ஆண்டவர, எல்லாம் உம்முடைய இரக்கத்தில் ஆண்டவர. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வாழுவது, நாங்கள் நிற்பது, நாங்கள் ஓடுவது, நாம் செய்வது எல்லாம் உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை ஆண்டவர. அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சபையின் மத்தியிலே உலாவி வருகிறவர், எங்களை பலப்படுத்தி, எங்களை தைரியப்படுத்தி, எங்களுக்கு போதிக்கிறவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரேனா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 கடந்த முறைக்கு முதல் முறை நான் ஏழைகளுக்கு கொடுப்பதை குறித்து நான் பேசியிருந்தேன். எல்லாருக்கும் நம்முடைய சிந்தனையிலே அதை நாம் வைத்திருப்போம் சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னு சொல்லி சொன்னால், இது கொடுக்கிற ஒரு நாட்களாக இருக்கிறது. கிறிஸ்மஸ் இல்லையா, நத்தார் பண்டிகை என்று சொல்லி சொன்னால் கொடுப்பது என்று அர்த்தம் கொள்ளுகிறது. அதனாலே நான் நம்புகிறேன் அந்த செய்தியினுடைய கருப்பொருள் என்னவெனில், ஏழைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும், எளியவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும், திக்கட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு முன்பாக எங்களுடைய கண்களை நாம் மூடிவிடக் கூடாது. எங்கள் தேசத்திலே இருக்கிறவர்கள், எங்கள் தேசத்திலே வாழுகிற ஏழை எளிய ஜனங்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு செய்தியை முதல் தடவையாக நாம் பேசியிருந்தோம் இல்லையா. அது எப்படி இருக்குன்னு சொல்லினால், திருப்பிக் கொள்ளுங்கள் மத்தேயு 25:35. சில வார்த்தைகளை நான் பார்த்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். மத்தேயு 25:35 சீக்கிரம் வாசியுங்கள். மத்தேயு 25:35.
பசியா இருந்தேன், எனக்கு போதனம் கொடுத்தீர்கள், தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீட்டீர்கள், அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீட்டோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்துக் கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதி உத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று.
மிகவும் சிறியவராய் இருக்கிறவர்களுக்கு நாம் எதை செய்கிறோமோ அதை தேவனுக்கு செய்கிறோமா, ஆண்டவருக்கு செய்கிறோமா. அதனாலே எளியவர்களை, ஏழைகளை, அவர்களை பார்க்காமல் அவர்களுக்கு முதுகை காட்டிவிடக் கூடாது. அதே நேரத்திலே ஒரு மனிதன் பரலோகராட்சியத்தில் சுதந்திரிப்பதற்கு இது ஒரு முக்கிய காரியமாக இருக்கிறது என்பதை குறித்து அந்த நாளிலே நான் ஆராதனையிலே கருப்பொருளாக வைத்து நான் பாட்டு கடந்து சென்றது ஒன்று. இரண்டாவதாக, ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் கொடுக்கிற நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் பாட்டேன். ஏன் என்று சொல்லிச்சினால், கர்த்தருக்கு கொடுப்பது வேதத்திலே பரிசுத்தம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. காணிக்கையை கொண்டு வந்து, தசமபாவத்தை கொண்டு வந்து, தேவனுடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி, பழைய ஏற்பாட்டில் இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் ஏராளமான வார்த்தைகள் இருக்கிறது. அதுல சிலவற்றை நாம் பார்த்து அந்த நாளிலே கடந்து சென்றோம். அதற்கு ஆராதமாக திருப்பிக் கொள்ளுங்கள், மல்கியா 3:8 வாசியுங்கள். மல்கியா 3:8 வசனத்திலிருந்து வாசியுங்கள்.
மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும் படிக்கு தசவபாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், நீங்க என்னை சோதிக்கலாம். பல இடத்துல ஆண்டவர் சொல்லிருந்தா நீங்க தேவனை சோதிக்க கூடாது, தேவனை ஒருவரும் சோதிக்க கூடாது என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல மாத்திர ஆண்டவர் நீ சோதிக்கலாம்ப்பா, எப்படி காணிக்கைகளையும் தசமபாகத்தையும் பண்டகசாலையிலே நீ கொண்டு வந்து கொடு, அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், நீதிமான்கள் அலைந்து திரிவதற்கு நான் விடமாட்டேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த ஆண்டவர். இந்த இடத்துல நாம் அன்றைக்கு நாம் பல காரியத்தை பார்த்தோம் பாருங்க. காணிக்கை, அது காணிக்கை செலுத்துவது, தசோபாவத்தை கொடுப்பது விருப்பமில்லாமல் செய்யக்கூடாது என்று சொல்லி நான் அன்னைக்கு கருப்பொருளாக இன்னும் நான் அதை பார்த்தேன். ஏன் தெரியுமா? ஏனோ தானோன்னு சொல்லி கர்த்தருக்கு நாம் கொடுத்து விடக்கூடாது. ஏதோ நாம் தேவனுக்கு காணிக்கை செலுத்துகிறோம், ஏதோ நாம் காணிக்கை பட்டியல 2 ரூபாய் போட்டு விடுகிறோம் என்று சொல்லி ஏனோ தானோன்ற ரீதியில நாம் செய்து விடக்கூடாது. ஏன்? அது பரிசுத்தமானது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையினாலே ஏழைகளுக்கு நாம் நன்றாய் கொடுக்கிறோம். இன்னைக்கு நாம் சொன்னது போல, நாம பார்த்தது போல, ஏழைகளுக்கு நாம உடுப்புகள் அனுப்புகிறோம், ஷூவுகள் அனுப்புகிறோம், ஏழை குடும்பங்களுக்கு, விதவைகளுக்கு அவருடைய வாழ்வுக்கு உரிய விதத்திலே அநேக காரியத்தை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். நல்லது, செய்ய வேண்டியது, கட்டாயமானது. அடுத்தது தசோபாகம் காணிக்கைகளை நாம் கொண்டு வந்து ஆலயத்திலே கொடுக்கிறோம், தேவ ராஜ்யம் வளர, தேவனுடைய சித்தம் செயல்பட. அதுவும் நல்லது, அதற்கு மேலாக இன்னும் ஒன்று இருக்கிறது. அதையும் நாம் பார்த்து இந்த நாளில் கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். முதலாவது நாம் ஏழைகளுக்கு கொடுக்கிறோம், இரண்டாவது நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறோம், மூன்றாவது நாம் எங்களை கர்த்தருக்கு எவ்வளவாய் கொடுத்திருக்கிறோம். ஏழைகளுக்கு சீக்கிரமாக கொடுத்து விடலாம் பாருங்க. ஏன் தெரியுமா? வெளியில இருக்கிறவர்களுக்கு போய் சொல்லுங்க, ஐயா ஏழைகள் இருக்கிறார்கள், திக்கத்தவர்கள் இருக்கிறார்கள், ஒரு தாய் இருக்கிறது, ஒரு பிள்ளை இருக்கிறது, அவன் உடனே மனமுடைந்து விடுவான். உடனே மனமுடைந்தாப்பா, முடிந்ததை கொண்டு போ, இதை கொண்டு போய் செய்ய ஏதாவது என்று சொல்லி சொல்லி விடுவார்கள், கர்த்தருக்கு கொடுத்து விடுவார்கள். என்ன தெரியுமா? ஓ, இது கர்த்தருக்கு பரிசுத்தமானது, இது நான் தேவனுக்கு செய்ய வேண்டியது. ஆனால் இவைகளுக்கு மேலாக இன்னும் ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா? நாம் எங்களை தேவனுக்கு எவ்வளவுத்திற்கு கொடுத்திருக்கிறோம், அல்லாவிட்டால் விட்டு கொடுத்திருக்கிறோம், அல்லாவிட்டால் கொடுத்திருக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமானது. நான் முதல் முறை செய்தி சொல்லுகிற பொழுது, பேசுகிற பொழுதே சொன்னேன், இந்த கொடுத்தல் பலவிதமானது இருக்கிறது பாருங்க. பலவிதமான கொடுத்தல் இருக்கு. நான் ஆரம்பத்தில் பல காரியங்களை சொல்லி சுட்டி காட்டி விட்டேன் இல்லையா? ஆனால் இங்க நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு எங்களை நாம் எவ்வளவுக்கு கொடுத்திருக்கிறோம் என்ற அடிப்படையிலேயே நாம் செய்கிற காரியங்கள் தங்கி இருக்கிறது, நாம் செய்கிற ஊழியங்கள் தங்கி இருக்கிறது, நாம் கொடுக்கிறவைகள் தங்கி இருக்கிறது. தேவனுக்கு நாம் எவ்வளவுத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஒரு பிள்ளை அவனுடைய தகப்பனுக்கு எவ்வளவுத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறதோ அவ்வளவுத்துக்கு அவனுடைய வாழ்வு நல்லா இருக்கு இல்லையா? அவ்வளவுத்திற்கு அவனுடைய வாழ்வு வணையப்பட்டிருக்கு. ஆனா நாம் தேவனுக்கு எவ்வளவுத்திற்கு எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம் இல்லையா? ஏழைகளுக்கு கொடுக்கிறோம், நல்லது. காணிக்கை தசுபாவம் கொடுக்கிறோம், அதுவும் நல்லது. அதைவிட மேலானது நாம் தேவனுக்கு எங்களை எவ்வளவுத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நான் சிந்தித்து அல்லாவிட்டா யோசித்து பார்த்தது என்ன தெரியுமா? என்னை நான் எவ்வளவுத்திற்கு தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன், அல்லாவிட்டால் கொடுத்திருக்கிறேன் என்ற அடிப்படையிலே நான் தேவனுக்கு செய்கிற காரியங்கள் தங்கி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அல்லாவிட்டால் நான் தேவனுக்கு எவ்வளவுத்திற்கு பயப்படுகிறேன் என்பதிலே தங்கி இருக்கிறது. நான் செய்கிற காரியங்கள், நான் தேவனுக்கு பயப்படாவிட்டால் நான் செய்வது எல்லாம் நிர்விசாரமாயிருக்கும். ஆனா நான் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாய் தேவனுக்கு என்னை ஒப்பு கொடுத்திருந்தால் நான் செய்கிற காரியங்கள் பலாக்காரமாக அல்லாவிட்டால் பெரிய ஒரு பாரதூரமாக அல்லாவிட்டால் அவைகள் உயர்ந்ததாக இருக்கும் என்பதை இந்த நாளிலே நான் பார்த்து கடந்து செல்ல விரும்புகிறேன். அதற்கு மேலாக ஒரு மனுஷன் தேவனை அல்லாவிட்டால் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தால் தேவனுக்காக வேண்டி அவன் செய்ய நினைக்கிறதற்கு எதற்கும் யோசிக்க மாட்டான். உங்களுக்கு தெரியுமா, நான் யோசிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா, இது நல்லதா, இது சரியா, இது புளியா, வேணுமா வேண்டாமான்னு சொல்லி தேவன் என்று சொல்லி சொன்னால் எதையும் செய்வதற்கு தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற மனுஷன் தன்னை மாற்றி விடுவான் என்பதை குறித்து இந்த நாளில் சில காரியங்களை நான் பார்க்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள், ஆதியாகமம் 22 அதிகாரம், ஆதியாகமம் 22 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து சீக்கிரமாக வாசிங்கள். இதுல ஒரு சம்பவம் ஒன்று இருக்கிறது, அருமையான சம்பவம் பாருங்க. அதை வாசித்து நாம் சில காரியங்களை பார்த்து நாம் கடந்து செல்வோம். ஆதியாகமம் 22 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிங்க.
இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்றில் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 தன் குமாரனை ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன வலிக்கு கட்டிலகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். 3 நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள். நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்ளுவார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன்.
நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி இப்பொழுது நான்
அறிவேன்.
ஆண்டவருடைய 1 வசனம் என்ன சொல்லுகிறது, அவன் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாண்டு சோதிப்பதற்காக வேண்டி ஒரு காரியம். இதுல என்ன பிரச்சனை சொல்லிச்சுன்னா, ஒரு தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாண்டு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, நீ பெரிய ஒரு சீமானா இருக்கிறாய், ஏழைகளுக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பா, ஆடு மாடுகளை கொடு, ஏதாவது குடி என்று சொல்லி இருந்தால் நான் அதை ஏற்றுக்கொள்ளுவேன் இல்லையா. ஏழைகளுக்கு கொடு, நீ பெரிய பணக்காரனப்பா, உன்னிடத்துல காசு இருக்கிறது, பணம் இருக்கிறது, கொடு ஏழைகளுக்கு என்று சொல்லி இருந்தால் நான் அதை ஏற்றுக்கொள்ளுவேன். இந்த வார்த்தை, இந்த காரியத்துக்கு முதல்ல ஒரு காரியம் இருக்கின்ற தெரியுமா, இந்த இவருடைய மகனை வைத்துத்தான் ஆபிரகாமுடைய சந்ததியே பெருகும் என்ற ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் யோசித்தேன், ஆண்டவரே, ஆசீர்வாதத்துக்கு எதிரான ஒரு காரியம் இங்கே கொடுக்கப்படுகிறது, விளங்குறதா, ஆசீர்வாதத்திற்கு எதிரான ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்க பொழுது நான் என்ன கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஆண்டவரே ஆண்டவரே, நீ சொல்லுகிற காரியம் ஒவ்வாது, ஏன் கொடுத்திருக்கிற மகனை வைத்துத்தான் என் சந்ததியை மணல போலையும் வானத்து நட்சத்திரங்களை போலையும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே, இது ஒவ்வாத காரியம். இன்றைக்கு அநேக சித்தங்கள், தேவனுடைய சித்தங்கள் இப்படித்தான் நழுவுகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஏன் தெரியுமா? ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்கிறது ஒரே ஒரு புத்திரன். அவனை வைத்துத்தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, இந்த பாப்பா நீ எனக்கு எவ்வளவுத்துக்கு பயப்படுகிறாய் என்பதையும், நீ என்னை எவ்வளவுத்துக்கு எனக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாய் என்பதையும் நான் பார்க்கணும். அதனால உன் பணம் எனக்கு வேணாம், உன் பட்டம் எனக்கு வேணாம், நீ நம்பியே இருக்கிற உன்னுடைய சுதன் இருக்கிறான் பாரு, சேஷ்ட புத்திரன் இருக்கிறான் பாரு, முதல் பேரானவன் இருக்கிறான் பாரு, அவனை நீ எனக்கு கொடுக்கணும். நான் இதை ஆயத்தப்படுத்துறதுக்கு சொன்னேன், ஆபிரகாம் எல்லா தகப்பன்மார்களுக்கும் ஒரு முன்மாதிரியானவன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆபிரகாம் தகப்பன்மார்களுக்குள்ள ஒரு முன்மாதிரியானவன். ஏன் தெரியுமா? தேவன் சொல்லி இருந்தாலும் அவர் சொன்ன அடுத்த வார்த்தை அவன் சரியாக நினைத்து கண்டுபிடித்து, நான் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன், நான் தேவனுக்கு என்னை கொடுத்திருக்கிறேன், அதனாலே அவர் சொன்னதை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லினேன். எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஒரு வார்த்தையிலே சொல்லி முடிக்கிறதை விட்டுவிட்டு அந்த முதலாவது இரண்டாவது வசனத்தை வாசிங்கள். முதலாவது வசனத்தையும் இரண்டாவது வசனத்தையும் வாசிங்கள் தயவு செய்து.
இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார்.
சோதித்தார்
எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும்,
உன் புத்திரனும் பாருங்க, அந்த வசனம் தான் அருமையான வசனம் பாருங்க. அவர் வர்ணிக்க தொடங்கி விடுகிறார். ஆண்டவர் என்ன சொல்றார், அவருடைய புத்திரனை அவன் வர்ணித்தானே இல்லையா, இவர் வர்ணிக்கிறார். வாசிங்க படிப்படியாக.
அப்பொழுது அவர் உன் புத்திரனும்,
உன் புத்திரன் உன்னுடைய மகன் இருக்கிறான் பாரு, அடுத்தது
உன் ஏக சுதனும்,
உன் ஏக சுதன் இருக்கிறான் பாரு,
உன் நேச குமாரனும்
உன்னுடைய மகன் இருக்கிறான் பாரு,
இப்பொழுது அழைத்துக் கொண்டு,
இப்பொழுது அவனை கொண்டு
மோரியா தேசத்துக்கு போ,
மோரியா தேசத்துக்கு போய்
அங்கே நான் உனக்கு
குறிக்கிற தேசத்திலே மலையிலே அவனுக்கு பலியிடு, அவனை எனக்கு பலியிடு சொல்லி ஆண்டவர் சொன்னார். நாம கொடுத்து விடலாம் பாருங்க, ஆண்டவருக்கு என்று சொல்லி கொடுத்து விடலாம். ஆனா கொடுக்க கூடாதவைகளை கொடுக்க முடியுமா? ஒரே ஒரு மகனை ஆண்டவரே கொடுத்து ஆண்டவரே கேட்கிறார், ஐயா தாப்பா உன் பிள்ளைய எனக்கு. ஆபிரகாமுக்கு தெரியாது ஆண்டவர் அவரை சோதிப்பது. இதுதான் யோபுவுக்கும் நடந்தது பாருங்க. யோபுக்கும் இதே கேஸ் தான். அவனுக்கும் தெரியாது. அநேக ரெண்டுக்கு என்ன தெரியுமா, தேவனுடைய சித்தத்திலே என்ன செய்கிறார்கள், சித்தத்திலே அவர்கள் மாட்டி விடுகிறார்கள். எங்க போய் முடிதென்று தெரியாமல் இடையில நிற்கிறார்கள் பாருங்க. யோபுவும் ஆபிரகாமும் ஆண்டவருடைய சித்தத்திலே ஜெயம் கொண்டாங்க பாருங்க. ஆபிரகாம் பார்த்து சொல்றாங்க பாருங்க, ஆண்டவர் ஏக என்ன என்ன. ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா, அந்த மனுஷன் ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு வார்த்தையுமே சொல்லல பாரு, ஒரு வார்த்தையுமே சொல்ல, ஒரு வார்த்தையுமே சொல்ல. நாம எங்களை வச்சிருந்தா நான் உடனே அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தை எல்லாம் இழுத்து சொல்லி பெஞ்சு பாரு, ஆண்டவர் என்னை நீ ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர், அப்படியானா எப்படி ஆசீர்வதிக்க போறீர், எப்படி ஜனத்தை நீ பெருக்க போறீர், எப்படி இந்த ஜனக்கூட்டத்தை கொண்டு போறீர்னு சொல்லி நானே ஆண்டவரோட கொஞ்ச நேரம் வாதாடி இருப்பேன் பாருங்க. நான் வாதாடுவேன் பாருங்க, நான் பேசுவேன், அப்படித்தான் பேசுறேன். என்ன தெரியுமா, எப்படி இது நடக்க போகுது, இது எப்படி நடக்க போகுது, மரியாதை பார்த்து கேட்டால் இது எப்படியா ஆகும், இது நடக்கக்கூடிய காரியமா, இது நடக்காது. இல்லப்பா, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய சித்தம் நடைபெற வேண்டுமா இருந்தா நம்முடைய சிந்தனைக்கும் நம்முடைய யோசனைக்கும் நம்முடைய பிளானுக்குள்ளையும் அது அடங்காது. நம்முடைய பிளான்ல அது அடங்காது பாருங்க. நாங்க யோசிப்போம் கணக்க, நாம சொல்லுவோம் கணக்கு, ஐயா ஒரே ஒரு புத்திரனப்பா, ஒரே ஒரு பிள்ளை எனக்கு, எப்படி தருவது, இது எப்படி ஆகும், நான் கன்னி, நான் புருஷனை அறியாதவள், எப்படி இது ஆகும். தேவனுடைய சித்தமும் தேவனுடைய காரியமும் நடைபெற வேண்டுமே ஆனால் உன்னுடைய பிளானுக்கிலே அது அடங்காது பாரு. ஆபிரகாம் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர் கொண்டு வா, பிள்ளைய கொண்டு வா. எத்தனை வருஷ காலமாக காத்திருந்தான் தெரியுமா, காத்திருந்து 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 ஒன்றை பெற்றெடுத்து அவன் சொல்றான், இதையும் கொண்டு வந்து கொடுத்துரு ஆண்டவரே. நானா இருந்த சொல்லி, ஆண்டவரே எத்தனை வருஷ காலம், எனக்கு வயசும் போயிட்டுதப்பா, வயசும் போயிட்டுது, காலமும் போயிட்டுது, கடைசியில் தந்த பிள்ளையையும் நீர் அடிக்க போகிறீரா. ஐந்தாவது வசனத்தை வாசிங்க,
அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான்.
இங்கே ஒரு வார்த்தை அவன் சொல்றான், கடைசியில நாங்க திரும்பி வருவோம்ப்பா. இவன் தெரிந்து சொன்னானா தெரியாம சொன்னானா, யோசித்து சொன்னானா யோசியாம செய்தானா, விசுவாசித்து சொன்னானா எனக்கு தெரியாது, ஆனா அவன் சொன்னா அதன்படி ஆண்டவர் நடத்தினது உண்மையாக. சும்மா யோசித்து பாருங்க. இன்றைக்கு நம்ம தேசத்து ஜனங்கள், அதாவது எங்களை குறித்து நம்ம பேசுவோம், எங்கள் பிள்ளைகளை பிரிந்திருப்பதற்கு காலங்கள் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் பெருசா எல்லாம் நினைச்சு அழுதெல்லாம் ஊத்துவோம் பாருங்க. ஒரு தூர தேசத்துல பிள்ளை இருந்து விட்டால் அதையெல்லாம் நான் யோசித்து சிந்தித்து அழுது ஊத்துவோம் பாருங்க. ஐயோ என் பிள்ளையை நான் பிரித்து இருக்கவே முடியாது, பாசத்தை அள்ளி கொட்டுவோம் பாருங்க. ஐயோ இது என் பிள்ளை முடியாது. ஆபிரகாம் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். ஆபிரகாம் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்த ஒரு மனுஷன். ஆபிரகாம் தேவ சித்தத்துக்கு தன்னை கொடுத்திருந்த ஒரு மனுஷன். ஆபிரகாம் தன்னை தேவனுக்கு கொடுத்திருந்த ஒரு மனுஷன். அதனால தேவன் கேட்ட எந்த காரியத்திற்கும் அவன் குறுக்கே நின்றதாக இல்லையப்பா. தேவனுக்கு பயப்படுகிற உன்னை நான் பார்த்து கேட்கிறேன், என்ன தெரியுமா, தேவன் எதை கேட்டாலும் நீ கொடுப்பாயா? தேவன் எதை, தயவு செய்து சிந்திங்க, தேவன் எதை கேட்டாலும் நீ கொடுப்பாயா? பணம் கொடுத்து விடலாம் பாருங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பணம் பிரயோஜனப்படுத்தப்படுகிறது. பணம் கொடுத்து விடலாம், இந்தாங்க ஆண்டவர், ஏழைகளா போசிங்க, பிரச்சனை இல்லை, காணிக்க தசமமாமா ஓகே கொண்டு போங்கப்பா. ஆனா தேவன் கேட்கிற எல்லாவற்றையும் நீ கொடுத்து விடுவாயா? அவ்வளவுத்திற்கு தேவனை நீ நேசிக்கிறாயா? அவ்வளவுத்திற்கு தேவனுக்கு உன்னையும் என்னையும் நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு மகன், அவனோட வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு காரியம். இன்னைக்கு அநேகர் என்ன தெரியுமா செய்கிறோம், வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டுமே என்பதற்காக வேண்டி தேவனுடைய சித்தத்தை நாம் உடைத்து போடுவர்களாக இருக்கிறோம். நாம் நினைக்கிற விதமாக சித்தங்கள் ஆகாதப்பா. நாம நினைக்கிற மாதிரியே தேவ சித்தம் என்று சொல்லினால் பிறகு எதற்கு தேவனுடைய சித்தம்? ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார், மகனை கொடுத்திருந்தார், ஆனாலும் தேவன் சொன்னார். ஒருவேளை நான் யோசித்தேன், ஆபிரகாம் அவனுடைய மகன் அவனுக்கு கொடுப்பதற்கு முன்பதாக தேவனிலே அதிக அன்பு வைத்திருந்து, ஒருவேளை தன்னுடைய மகன் பெற்றதன் பின்பாக அன்பிலே நழுவினானோ எனக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரியாது. ஆனா நான் யோசிக்கிறேன், இந்த உலகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அதிகமாய் நேசிக்கிறவர்களுக்காக நாம் எதையும் செய்வோம்ப்பா, எதையும் செய்வோம், நாம் துணிவோம், அல்லாவிட்டா துடிப்போம். ஏன், நாங்க அவர்களை நேசிக்கிறோம். ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்திருக்கிற ஒரு மனுஷன் தேவன் எதை கேட்டாலும் செய்வான். ஆபிரகாமே உன் ஜனத்தை விட்டு புறப்படு, ஆபிரகாமே உன் வீட்டை விட்டு புறப்படு. ஒரு கேள்வியும் அங்க இல்ல பாருங்க. ஆபிரகாமே உன் ஏக சுதனை கொடு, ஆபிரகாமே நீ நேசிக்கிற உன் மகனை கொடு, ஆபிரகாமே உன் ஆசீர்வாதத்துக்கு நான் கொடுத்தோன் பிள்ளையே கொடப்பா. என்னாண்டவர் செய்யறது, ஆழத்துல கொண்டு ஊழியக்காரன் சொல்லி ஆக்க சொல்லி ஆண்டவர் சொல்லல ஆபிரகாமுக்கு, பலிவிடத்துல பலி செலுத்துறது கொண்டு விடப்பான்னு சொல்லல, அவனை பலியிடப்பா. சொந்த தகப்பனை பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா கேட்கிறார், உன் பிள்ளைய நீ பலியிடு எனக்கு, ஆகுமா? இந்த காலத்தில் ஆண்டவர் கேட்டா இது ஆகுமா? உன்னையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கேட்டால் இது ஆகுமா? ஊழியக்காரன் ஆக்குங்கப்பா உங்க பிள்ளைகள் என்று சொல்லிச்சுனாலே பெரிய துள்ளு துள்ளுறோம். என் பிள்ளைகள் படித்து பட்டதாரி ஆகணும், என் பிள்ளைகள் படித்து உயர்ந்திருக்கணும். ஆண்டவரும் பிள்ளைகளை படிக்க வேண்டாம்டா சொன்னார், உயர வேண்டாம்டா சொன்னார், நல்லா உயர்ந்திருப்பா. ஆனா 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 உன் பிள்ளைகளை தேவனுக்கு சரியான விதத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கிறாயா? தேவன் கேட்கிற விதமாக உன் பிள்ளைகளை நீ நடத்தி வருகிறாயா? நான் கடந்த செய்தியிலே ஒரு இடத்திலே சொன்னேன், அநேகர் நம் தேசத்து ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைக்கிறார்கள் என்று சொல்லி நான் சொன்னேன், தவறு அல்ல. ஆனால் ஆவிக்குரிய சொத்துக்களையும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சேர்த்து வைக்கிறீர்களான்னு சொல்லி நான் கேட்டேன். அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும். அந்த கேள்விக்கு தேவனுக்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும். ஆவிக்குரிய ரீதியிலே உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எண்ணத்தை சேர்த்து வைக்கிறீர்கள். படிப்பை கொடுக்கிறோம், பட்டத்தை கொடுக்கிறோம், தங்கத்தை கொடுக்கிறோம், பணத்தை கொடுக்கிறோம், ஆனா ஆவிக்குரிய வாழ்விலே ஒன்றுமில்லை. தேவராட்சியத்தில் ஒன்றுமில்லை. ஊழியத்தின் பாதையில் ஒன்றுமில்லை. ஆனா நாம் தேவனுக்கு பயந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். தேவனுக்கு எங்கள் குடும்பத்தையே ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். என்னங்க ஆபிரகாமி ஆண்டவர் சொன்னார், யோ ஏகசுதனை கொண்டு வா. உனக்கு தெரியுமா பழைய ஏற்பாட்டில் ஏகசுதனுக்கு மரியாதை, அவருக்கு என்று சொல்லி சில காரியங்கள் இருக்கிறது. சேஸ்த புத்திரன் முதல் பேரானவன், அவனுக்கு தான் எல்லாம். பின் வருகிற காரியங்கள் எல்லாம் அவன் தான் ஆளணும். சேஸ்த புத்திரன் அவனை கொண்டு வா, அவனை கொண்டு வந்து ஒப்பு கொடு. முடியுமா? முடியுமா? நான் உங்ககிட்ட கேட்கறது ஒரே ஒரு காரியம், தேவன் கேட்கிற எந்த காரியமாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில நீ தேவனுக்கு கொடுப்பாயா? அல்லாவிட்டா நீயும் நானும் அதிகமாய் நேசிக்கிறவைகள், அதிகமாய் விரும்புகிறவைகள் தேவனுக்கு நாம் கொடுப்போமா? ஏன், நான் முதல்ல சொன்னேன், ஒரு மனுஷன் தேவனுக்கு தன்னை எவ்வளவுத்திற்கு கொடுத்திருக்கிறானோ அவ்வளவுத்திற்கு அவன் செய்கிற காரியங்கள் இருக்கும் என்று சொல்லி. ஆபிரகாம் தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஆபிரகாம் தேவனுக்கு பயந்திருந்தபடியினால் தேவன் கேட்ட ஒன்றையும் அவன் தட்டல்ல. பாருங்க, ஒன்றையும் தட்டல்ல, ஒன்றையும் தட்டல்ல. இன்னைக்கு நாம் என்னங்க செய்கிறோம்? தேவராஜ்யத்துக்கு ஓடுகிறோம்னு சொல்றோம், தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம்னு சொல்றோம், தேவனுக்கு பயந்திருக்கிறோம்னு சொல்றோம். சின்ன காரியங்களே கைப்பிடிக்க முடியாம நாம் நிற்கிறோம், சின்ன காரியங்களே ஒழுங்காக செய்ய முடியாமல் நாம் நிற்கிறோம். ஒரு சிலர் எப்படி தெரியுமா நாம் இருக்கிறோம், ஏழைகளுக்கு கொடுப்போம். ஓகே, ஏழைகளுக்கு நாம் கொடுக்கணும், ஆனா கண்ணீரோடு இருக்கிற ஜனங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லி தசமம் காணிக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஜனம் இருக்கு என்ன தெரியுமா, ஓ தசமம் காணிக்கு கொடுக்கணும், ஐயோ தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பரிசுத்தம்னு சொல்லி கொடுப்போம், ஏழைகளை விட்டுருவோம். இது ரெண்டையும் விட்டு விட்டு ஒரு சில தினம் நாங்க தேவனுக்கு எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம், நாங்க தேவனுக்கு எங்களை ஒப்பு கொடுத்தோம், அது ரெண்டையும் விட்டு விட்டு இருப்போம். சில பேருக்கு மூன்றுலையுமே அக்கறை கிடையாது, மூன்றுமே கிடையாது. தேவனுக்கு உன் வாழ்க்கையிலே எவ்வளவுத்திற்கு எங்களை நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் சொல்ல முடியுமா? எல்லா தகப்பன்மார்களுக்கும் ஆபிரகாம் ஒரு முன்மாதிரியானவன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இரண்டாவது, ஒன்று சாமுவேல் முதலாவது அதிகாரம் 28 வசனத்தை வாசிங்கள். ஒன்று சாமுவேல் முதலாவது அதிகாரம் 9 வசனத்திலிருந்து வாசிங்க. ஒன்று சாமுவேல் முதலாவது அதிகாரம் 9 வசனம்.
சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தால் ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலை அண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண் நோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சன்னிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னால் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை, ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னால் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரி, நான் திராட்சசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன்.
நான் கர்த்தருடைய சன்னதியில் இதுல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அன்னாளுக்கோ பிள்ளை இல்ல பாருங்க, அன்னாளுக்கோ காலங்களாக பிள்ளை இல்ல பாருங்க. பிள்ளை இல்லாத இந்த மனுஷி தேவனுடைய சமூகத்தில இருந்து அழுது 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 ஊட்டுகிறாள். என்ன தெரியுமா, எனக்கு ஒரு குமாரனை மகனை கொடுமாண்டபரே, எனக்கு ஒருவனு கொடுமாண்டபரே, ஆனா 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 ஒரு காரியம், அந்த மகனை நான் உமக்கு கொடுத்துருவேன். நான் கேட்டேன் ஆண்டவரே அப்படின்னு அண்ணால் ஏன் இந்த குழந்தைய கேட்டாள், உமக்கே திருப்பி கொடுக்கிறேன் சொல்றாள், ஏன் கேட்ப ஆண்டவரே? ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, அந்த அண்ணாளுடைய இருதயத்தில் இருந்த கவலையும் கஷ்டமும் துன்பமும் ஏராளமாக இருந்தது பாருங்க, அதை நீக்கும் வண்ணமாக, அதை தள்ளிவிடும் வண்ணமாக, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு ஒரு குமாரனை கொடுங்கப்பா, எனக்கு ஒரு குமாரனை கொடுங்க, எனக்கு ஒரு குமாரனை கொடுங்க. ஆனா உம்முடைய சமூகத்தில் நான் பொருத்தனை பண்ணுகிறேன், நான் அந்த குமாரனை உம் சமூகத்திலே தந்து விடுவேன் ஆண்டவரே. இன்றைக்கு நாம் அநேக பொருத்தனைகளை பண்ணுகிறோம், அநேக வேண்டுதல்களை செய்கிறோம், அநேக காரியங்களை தேவனுக்கு முன்பாக நாம் வைக்கிறோம், ஆனால் நாம் நிறைவேற்றுவதில்லை. நாம் தேவனுக்கு பயந்திருக்கிறோம், தேவனுக்கு எங்களுடைய வாழ்க்கை நாம் ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். அதனால அண்ணால் என்ன தெரியுமா சொன்னால், நான் எனக்கு நீ தந்ததை உமக்கு நான் தருவேன் ஆண்டவரே. நம்மிடத்தில் இருக்கிற விசேஷத்துவைகளை நாம் எதை தேவனுக்கு கொடுத்திருக்கிறோம் கொஞ்சம் கேளுங்களே. நான் உங்க பணத்தை குறித்து பேசலைங்க, அதை குறித்து நான் பேசவே இல்லை. இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறேன் பாருங்க, நாம் தேவனுக்கென்று கொடுத்ததில் எங்களுக்கு எது கஷ்டத்தை உண்டாக்கியது, எது கவலையை உண்டாக்கியது, எது கண்ணீரை உண்டாக்கியது? ஆபிரகாமுக்கும் அன்னாளுக்கும் கண்ணீர் வரையில்லைன்னு சொன்னா நம்ப முடியாது. ஆனா நாம் தேவனுக்கென்று கொடுத்த காரியத்தில் எது எங்களை கவலைக்குள்ளாக நிறுத்தியது? ஆண்டவரே வேணாப்பா, வேணா ஆண்டவரே, இது என்னால முடியலப்பா, இது என்னால முடியல, வேணா ஆண்டவரே. எதுங்க, எது எங்களை கஷ்டப்படுத்தியது? ஆனால் நீ ஏமா கேட்டாய், அதே புள்ளி தேவனுக்கு கொடுத்து விடுகிறியே, ஏன் கேட்கிறாய்? ஆசாரியன் பக்கத்தில் சொல்றான், இங்க பாரு என்ன புலம்புகிறாள், தேவனுடைய சமூகத்தில் இருந்து புலம்புகிறாளே. மன கிளேசம் உள்ள ஸ்திரி, எனக்கு இருக்கிற கவலையும் எனக்கு இருக்கிற கஷ்டம் எனக்கு தாப்பா தெரியும், ஆனா உண்டு, தேவன் எனக்கு கொடுத்ததை நான் தேவனுக்கு கொடுத்து விடுவேன், அதுதான் என் வாழ்க்கையில முக்கியம் என்று எனக்கு தெரியும், அதுதான் என்னுடைய மேன்மை என்று எனக்கு தெரியும், அதுதான் என் ஆசீர்வாதம் என்று எனக்கு தெரியும், ஆனாலும் நான் தேவனுக்கு அதை கொடுத்து விடுவேன், தேவனுக்கு நான் கொடுத்துருவேன். உனக்கு இருக்கிற மேன்மையை தேவனுக்கு கொடுத்திருக்கிறாயா? உனக்கு இருக்கிற உயர்ந்ததை, உனக்கு இருக்கிற ஒரு பெஸ்டை நீ தேவனுக்கு கொடுத்திருக்கிறாயா? என்ன கொடுத்தோம் இதுவரைக்கும்? தேவனை நேசிக்கிறோம் சொல்றோங்க, தேவனை நான் தான் அன்பு கூறுறேன் அடிச்சு சொல்றோங்க, தேவன் தான் எனக்கு எல்லாம் சொல்றோம் பாருங்க, தேவன் தான் என்னுடைய காரியம், ஆனா பிள்ளைக்கு ஒன்று சொல்லிச்சுன்னா எல்லாம் கையை விட்டுறோம், குடும்பத்துக்கு ஒன்று சொல்லிச்சுன்னா எல்லாம் கையை விட்டுறோம், காரியம் ஒன்று நடக்கக்கூடாது எல்லாம் கையை விட்டுறோம். ஆனா நான் நேசிக்கிறேன், தேவன் எதை கேட்டாலும் நான் செய்வேன். சும்மா தான் கேட்கிறேன், உங்க பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லிச்சுன்னா நீங்க தைரியமா ஆராதனைக்கு வந்திருப்பீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு ஒன்று நடக்குது, ஒரு ஆபத்தான ஒரு நிலைமை வையுங்க, ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வையுங்க, நீங்க ஆராதனையில் வந்திருந்து ஆண்டவரே உமக்கு ஆராதனை சொல்லுவீங்களா? இல்லைன்னு சொல்லிச்சுன்னா டெலிபோன் சொல்லி போட்டு ஒரே ஓட்டமா ஓடுவீங்களா? தேவனை நாம் எவ்வளவுக்கு நேசிக்கிறோம், சிறு காரியங்களை கைப்பிடிக்க தெரியாமல் நாம் இருக்கிறோம். கேட்டா ஆண்டவருக்கு நாங்க ஒப்பு கொடுத்துட்டோம், ஆண்டவருக்கு எங்களை நாங்க கொடுத்துட்டோம், ஆண்டவருக்கு குடும்பமா கொடுத்துட்டோம், ஆண்டவருக்கு எங்களுடைய பிள்ளைகளை கொடுத்துட்டோம், ஆண்டவருக்கு எங்களை புருஷனை கொடுத்துட்டோம்னு சொல்லி நாம சும்மா உலட்டி தள்ளுகிறோம். ஆனா நாம எவ்வளவுக்கு கொடுத்திருக்கிறோம் ஐயா? கேட்டா கஷ்டம், கேட்டா கவலை, கேட்டா துன்பம், அது சரியில்லை இது சரியில்லை, ஆனா கத்தருக்கு எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம், தேவனுக்கு நாங்க எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். எவ்வளவுக்கு ஐயா எங்களை நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? தேவன் விரும்புகிற அளவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? ஆபிரகாமே ஏக சிதனண்டு நீ பார்க்காத, கொண்டு வந்து பலிபிடத்திலே வையா அண்ணாலே, நான் உனக்கு நான் முதல்ல சொன்னேன் பாருங்க, தகப்பனுக்குள்ளே ஆபிரகாம் முன்மாதிரியானவன், தாய்மார்களுக்குள்ளே அன்னாள் முன்மாதிரியானவள். இன்னைக்கு உங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லிச்சுன்னா நீங்க எல்லாம் கத்துறீங்க, கொளறீங்க, ஆயன்றீங்க, இயன்றீங்க. ஐயா உங்கள் அன்பு என்னால் புரியத்தக்கது, ஆனா தேவனுடைய அன்பு உன்னால் புரியத்தக்கதா? உன்னுடைய அன்பு என்னால் புரியத்தக்கது, நீ ஒரு தாய், நீ ஒரு தகப்பனையா, அது என்னால் புரியத்தக்கது, ஆனால் தேவனுடைய அன்பு உன்னால் புரியத்தக்கதா இருக்கிறதா? அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் அவருடைய பிள்ளையை இழந்த விதத்தை சொன்னார். அவர் ஊழியத்திலே நின்று கொண்டு இருக்கிற பொழுது தன் பிள்ளை மறைத்து விட்டதா? அடக்கம் பண்ணுங்கப்பா, நான் வாரேன், நான் தேவ சமூகத்துல ஊழியத்துல நிக்கிறேன், நான் இன்னும் தேவனுக்கு கொடுத்திருக்கிறேன், திரும்ப முடியாது, நான் கத்திருக்க நீ ஒப்பு கொடுத்திருக்கிறேன், திரும்ப முடியாது ஐயா. என்னை மாதிரி நல்ல விசுவாசிகள் அங்கே இருந்திருந்தா என்ன தெரியுமா சொல்லியிருப்போம், இதெல்லாம் ஒரு தகப்பனா, இருதயமே இல்லாத மனுஷன் இல்லையா, சொந்த புள்ளி கொண்டே பழிவிட போறான் ஐயா ஆபிரகாம் மனுஷனா என்று சொல்லி என்னை மாதிரி நல்லவர்கள் பேசுவார். ஆனா ஆனா ஆபிரகாம் கத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறான். ஜெபக்குமாரையா கத்திற்கு அவங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்களே, அதனால அவங்க திரும்ப முடியாது, என்னையும் உன்னை மாதிரி பேச முடியாது ஐயா. எவ்வளவுத்திற்கு நாம் தேவனுக்கு எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம் சொல்லுங்கப்பா. உன்னால் விரும்பத்தக்கனதும் உன்னால் உயர்ந்த நிலைமையிலே பார்க்கப்படுகிறவைகளும் கர்த்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லுங்கப்பா. எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, என்னுடையதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு, எனக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு தாப்பா. அன்னால் நேசித்த மகன் தாங்க, அன்னாலும் அன்பு வைத்த மகள் தாங்க, அன்னாளுடைய இருதயத்திலையும் ஓடி விளையாடின பிள்ளை தாங்க. ஆனா அவள் செய்த பொருத்தனை அவள் கைவிடவே இல்லை, கண்டு போய் தேவனுடைய சமூகத்திலே விட்டாள். தேவனுக்கு என்று சொல்லி அவன் ஒரு ஊழியக்காரனானான், மனுஷனுக்கும் ஜனங்களுக்கும் பிரியமானவனாய் நடந்து எழும்பி பாய்ந்த ஒரு மகனாக வாழ்ந்தான் என்பதை நாம் மறந்து விடவே முடியாது. உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், உங்களுடைய பிள்ளைகள் தேவராட்சியத்தில் எப்படி இருக்கிறார்கள், எனக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரியாது. யோவான் 3:16
தேவன் தம்முடைய ஒரே பாரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவு ஆயுலகத்தில் அன்பு
கூர்ந்தார்.
தேவன் தம்முடைய ஒரே பாரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவு ஆயுலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
தேவன் தன்னுடைய ஒரே பாரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினாராம், ஏன் தெரியுமா, என்னையும் உன்னையும் அவர் நேசிக்கிறபடினாலே. இதுவே கிறிஸ்துமஸ் ஆ. கிறிஸ்துமஸ் என்ன தெரியுமா, தேவன் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பிவிட்டார். யானும் நீயும் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டிய தேவன் தன்னுடைய குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பினாராம். சிந்திங்கப்பா, சிந்திங்க, தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. தேவ சித்தம் செயல்பட வேண்டுமே ஆனால், தேவ காரியம் நடைபெற வேண்டுமே ஆனால், நீ உன்னை கொடுக்க கூடாத அளவுக்கு தேவனுக்கு கொடுக்கிறவனாய் மாற வேண்டும். பிதாவாகிய தேவனும் தன் சொந்த ஜனத்தை மீட்பதற்காய் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார், அல்லாவிட்டால் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஒரே ஒரு மகன் தான், ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு மகன் தான், அன்னாளுக்கு ஒரே ஒரு மகன் தான், தன் பிதாவுக்கு இருந்த ஒரே ஒரு மகன் தான். என்னத்துக்கு கொடுத்தா தெரியுமா, உன்னையும் என்னையும் அவர் நேசித்திருக்கிறபடியினார். நாம் தேவனை எவ்வளவுத்திற்கு நேசிக்கிறோம், நாம் தேவனுக்கு வாழ்க்கை எவ்வளவுத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். தேவனுக்கு என்று நாம் ஒப்பு கொடுத்திருந்தால் தேவ ராஜ்யத்தின் நீதியிலே எதற்கும் மாட்டோம் என்று நாம் சொல்ல மாட்டோம். தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுத்திருந்தால் தேவ காரியத்திலே நாம் கண்ணும் கருத்துமாக இருந்து கொண்டு இருப்போம். தேவனுக்கு என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருந்தால் தேவ ராஜ்யத்திலே எங்களுடைய கண் பயங்கரமாக இருந்து கொண்டு இருக்கும். ஏனோ தான் ஒன்று சொல்லி செய்து கொண்டு இருந்தால், ஏனோ தான் ஒன்று விதத்திலே தான் நாம் நடந்து கொள்வோம். ஒன்று, இரண்டாவது, நாம் தேவனுக்கு எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டிய அளவுக்கு கொடுக்கவில்லை என்பதே அர்த்தமாகும். பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நேசித்தார். அதனாலே தான் சிலுவையிலே நான் பார்க்கணும், அவர் பார்க்க கூடாமல் இருந்தது, அவர் தன் முகத்தை திருப்புகிற ஒரு நிலைமைக்குள்ளே அவர் மாறினார். பாருங்க தகப்பன், அவர் திரும்ப வேண்டிய நிலைமை உண்டாகி விட்டது இல்லையா, உன்னையும் என்னையும் போல அவரும் நேசித்தார். பரிசுத்த ஸ்தலத்திலே, பரலோகத்திலே, வலது பாரசத்திலே அவர் முலாவி அங்கே இருந்தவர், திடீரென்று பார்த்தால் அவரை காணவில்லை. எங்கே, மாட்டு முச்சந்தியிலே, ஏழையாக அவர் பிறந்தார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரானவரை கொடுத்தார். ஏன் தெரியுமா? தேவனுடைய சித்தம் செயல்பட வேண்டும், தேவ காரியம் நடைபெற வேண்டும், தன்னுடைய ஜனத்தை அவர் மீட்டுக் கொள்ள வேண்டும், அவர் சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டும், அவர் பிறக்க வேண்டியது முக்கியமாக இருந்தது. அதனாலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் இழந்து நமக்காய் இவ்வளவுத்திற்கு அன்பு கூர்ந்தார். இந்த வசந்த வாசிங்க திருப்ப,
தேவன் தம்முடைய ஒரே போரான குமாரனை விசுவாசிக்கிறவன்
எவனோ
அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவு ஆயுலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
இவ்வளவாய் இவ்வளவாய் நம்ம அன்பு கூர்ந்தார் அம்மையா. நீயும் நானும் எவ்வளவாய் தேவனை அன்பு கூறுகிறோம், எவ்வளவாய் அன்பு கூறுகிறோம் ஐயா, எவ்வளவாய் நாங்க அன்பு கூறுகிறோம் ஐயா. ஆபிரகாமை போல நாம் அன்பு கூறுகிறோமா? அன்னாளை போல அன்பு கூறுகிறோமா? பிதாவாகிய தேவன் உன்னிலையும் என்னிலையும் வைத்த அன்பின் நிமித்தம் அவர் செய்த அந்த காரியத்தை அப்படி நாம் அன்பு கூறுகிறோமா? அப்படி நாம் தேவனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறோமா? எவ்வளவுக்கு நாம் தேவனுக்கு தேவராட்சியத்திற்கு நாம் எங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம்? பேசலாமங்க, சொல்லலாமங்க, நடக்கணுமே. நாம் எல்லாரும் பேசலாம், நாம் எல்லாரும் சொல்லிவிடலாம். நான் கூட இன்றைக்கு சொல்ல, ஓ உங்கள் எல்லாரையும் விட நான் தேவராட்சியத்துக்கு நீ ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆனா அது சொல்லணுமே, அது நடக்கணுமே. ஆபிரகாமே, உன் மகனை ஊழியத்துக்கு விடுறியா? அண்ணாலே, உன் மகனை ஆலயத்துக்கு விடுறியா? என் ஜனம் மீட்கப்படுவதற்காக வேண்டி உன் மகனை அனுப்பி விடுறியா? எவ்வளவுக்கு நாம் தேவனை நேசிக்கிறோம்? இல்ல ஆண்டவரே, இல்ல. அவன் படிச்சு கொண்டிருக்கான். இன்னைக்கு அநேகர் இதான் சொல்றது இல்ல, அவன் படிச்சு கொண்டிருக்கான், அவன் படிச்சு கொண்டிருக்கான். நீ உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் எவ்வளவுத்திற்கு தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாய் என்பதே இன்றைய நாள் கேள்வியாகும். இது பிதாவாகிய தேவன் செய்த ஒரு காரியம், இயேசு செய்த ஒரு காரியம் இருக்கு, அதையும் பாப்பமா. இயேசு திருப்பி கழுவு, லூக்கா 22:42, சீக்கிரம் வாசிங்க.
பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜபம்
பண்ணினார்.
பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜபம் பண்ணினார்.
இங்க நீங்க பாத்தீங்கன்னு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து கெஸ்தமனே தோட்டத்திலிருந்து ஜபத்தை பண்ணுகிறார். பிதாவின் சித்தத்தின்படி கொடுக்கப்பட்டவரா இந்த பூமிக்கு வந்தவர், அவர் ஜபம் பண்றார். ஆண்டவரே, பிதாவை பார்த்து அவர் ஜபம் பண்ணுகிறார். ஐயா ஐயா, இது எனக்கு கடினமா இருக்கிறது, இந்த வழி எனக்கு கடினமா இருக்கிறது, இப்படி போகினால முடியல. ஆனா இது நீங்க முடிஞ்சா நல்லா இருக்கும், ஆனா என் விருப்பத்தின்படி அது நடக்க கூடாது. என்னை நான் உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறபடியினால் உம்முடைய சித்தத்தின்படி இதை நடத்தும். ஆண்டவரே வணங்கிறதா? பிதா ஒப்பு கொடுத்தார் தன்னுடைய குமாரனை கூடப்பா, இந்த கூட்டு என் ஜனம், என் ஜனத்தை நான் மீட்கணும், என் ஜனம் நரகத்துக்கு போகக்கூடாது. ஒரே பேரானவர், அவரை நான் கொடுக்கிறேன். அவர் வந்திருந்து சோம்படுறா கெஸ்தமனை தோட்டத்துல, பிதாவே என்னால முடியலப்பா, என்னால முடியல, இது என்னால தாங்க முடியல, ஆனா நான் உண்மை நேசிக்கிறேன், இது என்னால் முடியல, ஆனா என் வாழ்க்கை நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன், ஆனா இது என்னால் முடியல. ஆனா தேவ சித்தம் உடைந்து போக கூடாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் நொந்து விட்டால் தேவ சித்தம் கவுண்டது, கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லிச்சுன்னா தேவ சித்தம் சரி, கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா தேவ சித்தம் சரி, பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லிச்சுன்னா தேவ சித்தம் சரி, புருஷன் பஞ்சாதிக்கு ஒண்ணுன்னு சொன்னா தேவ சித்தம் சரி, எப்படியா போகிறோம்? ஆனா இயேசு முழங்கால் பட்டு என்னால முடியல, ஆனாலும் என் விருப்பம் இல்ல, சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாட்சியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற நீ போட்ட பிளான் ஒன்றும் மாறக்கூடாது. பிதாவே, முடியுமானால் நீங்கட்டுக்கும் இல்லாவிட்டா வேணாம், இல்லாவிட்டா வேணாம். தேவ சித்தம் என்று சொல்வது நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோம் சொல்லி எனக்கு தெரியாது. நாம் என்ன நினைக்கிறோம் தேவ சித்தம் என்று சொல்லி சொன்னா? இலகுவாக இருக்கும். ஒருவர் புத்தகத்தில் எழுதியிருந்தார், அநேகர் என்ன செய்யறாங்க தெரியுமா? பிரச்சனைகளை சுத்தி நடக்கிறார்களா? ஆனால் விசுவாசிகள் என்ன செய்யணும்? பிரச்சனைகளை மிதித்து நடக்க வேண்டும் என்று சொல்லி ஸ்டான்லி அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அநேக விசுவாசிகளுக்கு இதுதான் வேலை. என்ன தெரியுமா? பிரச்சனைகளை அப்படி சுத்தி நடப்பது இல்லையா? நம்ம தேசத்து ஜனங்கள் சொல்றது நிலவு கஞ்சி பரதேசம் போற மாதிரி இல்லையா? பிரச்சனைகளை சுத்தி நடவாதிருங்கள், பிரச்சனைகளை மிதித்து நடவுங்கள். இதுவே தேவ ஜனம்னு சொல்லி அவர் எழுதுகிறார் இல்லையா? இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை அவருடைய சித்தத்தின்படி அனுப்பிவிட்டார். ஆனால் குமாரன் வந்திருந்து சொல்றாரு, ஐயோ இது என்னால் முடியலப்பா, இது என்னால முடியல, இது கடினமானது, இது கஷ்டமானது, இது இயலாதது. தேவ சித்தம் என்று சொல்லி சொன்னால் எல்லாம் இலகுவாக இருக்கும் சொல்லி யாராவது சொன்னா அது படு பொய்யுங்க. தேவ காரியம் தேவ ராஜ்யம் இலகுவாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால் அது படு போய். தேவ சித்தம் வேதத்தில் எங்கேயாவது இலகாக நடந்திருந்தா சொல்லுங்க. இலகுவாக சிம்பிளாக இது இல்லையா காரியம் இல்லையா? மோசையை போல சிறந்த சமுத்திரத்தை பிளப்பதற்கு எனக்கு தான் விருப்பம் பாருங்க. ஆனா மோசைப்பட்ட பாடு அனுபவிக்க எனக்கு விருப்பமே இல்லை. மோசை நடந்து வந்த வழியை ஏற்றுக்கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா சிவந்த சமுத்திரம் கோலை தூக்கினா காட்டினா எனக்கும் காட்ட விருப்பம் தாங்க. ஏ சமுத்திரம் ரெண்டாக பிளந்தது இல்லையா? ஆனா மோசை வேண்ட காரியங்களும் பேச்சுக்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் தாங்கவே முடியாது இல்லையா? தாங்கவே முடியாது இல்லையா? ஆனா ஏசி ஜெபம் பண்ணுகிறார், பிதாவே உன் சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கு அநேக சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டு பிரச்சனைகள் வருகிற பொழுது தவிக்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், துன்பம். ஐயா நான் 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 செய்திருக்கிற இந்த செய்தியின் கருப்பொருள் என்னவெனில், நாம் இருக்கிற இந்த நிலைமையில இருந்து தேவனுக்கு இன்னும் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கொடுப்பதில் இன்னும் நாம நினைக்கிற என்ன கொடுப்பதுன்னா காணிக்கை, கொடுப்பதுன்னா தசோபாகம், இதோடு சரி என்று சொல்லி நாம் நினைத்து விடுகிறோம். இல்ல, இந்த காரியத்தில் உனக்கு உயர்ந்ததை தேவனுக்கு கொடு, உன்னுடைய இருதயத்தில் இடம் பிடித்திருக்கிறதை தேவனுக்கு கொடு, அதை உடைத்து விடு, தேவனுக்கு கொடு. ஆண்டவர் ஒன்னாலும் உன் பாதி இருதயத்தை கேட்டதே கிடையாது. முழு இருதயம் எனக்கு வேண்டும், முழு இருதயத்தையும் சமூகத்தில் கொண்டு வை, முழு இருதயத்தையும் பலிபடத்தில் கொண்டு வை, அதுதான் எனக்கு வேணும், அதான் எனக்கு வேணும். இங்க பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் ஒரே பேரான குமாரனப்பா, ஆபிரகாம் ஆண்டவரே இது என்னுடைய ஒரே பேரான சிரேஷ்ட புத்திரனப்பா, அண்ணால் ஓ இது நான் காத்திருந்து பொருத்தனை பண்ணி பெற்றுக் கொண்டது இல்லையா, இதையா கேட்கிறீர்? எஸ், பிதாவாகிய தேவன் சொன்ன, ஐயா எத்தனை ஆதி தொடக்கத்தில் இருந்து என்னோடு இருந்தவர் ஒரே புத்திரன், சிரேஷ்ட புத்திரன் அவரையா? எஸ், ஏன் என் ஜனத்தை நான் நேசிக்கிறேன், என் ஜனத்தை நான் நேசிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை நேசித்தால் அந்த மனுஷனுக்கு அவன் எதையும் செய்வதற்கு அவன் துணிவான். இதுதான் உலகத்திலே நமக்கு உருவண்ணப்பட்ட ஒரு காரியம். ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை அளவில்லாமல் நேசித்தால் அது எதையும் செய்வான். பாருங்க, ஏன் நான் அவர்களை நேசிக்கிறேன், நான் அன்பு கூறு, என்ன விட்டா ஒருவரும் கிடையாது. உங்கள் பிள்ளைகளை தாய் தாம்பிட்ட கேளுங்க, உங்கள் பிள்ளைகளை நீங்க தான் அன்பு கூறுவீங்க, வேற ஒருத்தர் அன்பு கூறு நீங்க அடிச்சு சொல்லுவீங்க. என் பிள்ளைகளை நேசிக்கணும்னா என்ன விட ஒருத்தனை நேசிக்க மாட்டான். பிதாவும் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உன்னை விட குறைவை நேசிக்கவே இல்லப்பா, உன்னை விட அவர் மேன்மையாய் நேசித்தார். அந்த மகனை கொடி. எஸ், அந்த மகன் வந்திருந்து ஜெபம் பண்றான், என்ன தெரியுமா, எனக்கு கஷ்டமா இருக்கு, தேவ சித்தத்தை நான் செய்கிறேன், உம்முடைய சித்தத்தை தான் நான் செய்கிறேன், ஆனா கஷ்டமா இருக்குது, துன்பமா இருக்கு, ஓ என்னுடைய வேர்வைகள் எல்லாம் ரத்தமாய் மாறி ஓடுகிறது, ஓ நான் வியாகுலப்பட்டிருக்கிறேன், எனக்கு முடியல. ஆனா என் விருப்பத்தை நீ எடுத்துக்கொள்றாதே. இன்னைக்கு அநேகருக்கு என்ன தெரியுமா, நாங்க நினைக்கிறது எடுத்துக்கொள்ளும் சொல்லி விருப்பம் பாருங்க. நாங்க எதை நினைக்கிறோமோ அதுதான் சரி, நாம எதை நினைக்கிறோமோ அதுதான் சரியாகும். அது தேவசித்தம் இல்லையா? நாம நினைக்கிறது எல்லாம் தேவசித்தமாய் மாறுமா? முடியாதேப்பா, முடியாதே. ஆபிரகாம் நினைத்தது தேவசித்தமாய் மாறிச்சு. ஆபிரகாம் நினைத்திருப்பான், ஐயோ சேஷ்ட புத்திரன் குழந்தை எனக்கு தரும், பலிபடத்துல போடணும் கேட்டுப்பா. இல்லையே, அவருடைய வழி உன் வழிகள் இல்லப்பா, உன் வழிகளும் அவர் வழி கிடையாது. வழங்கிச்சா? அவர் ஜெபம் பண்றாரு, என்னப்பா என்னால முடியல. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, முடியாத வேலைகள்லையும் தேவனுக்கும் தேவ சித்தத்துக்கும் ஒப்பு கொடுத்த நீ முடிவு பர்யந்தம் நின்று பிடிப்பா. முடிவு பரியந்தம் நடக்க ஆரம்பி. முடிவு பரியந்தம் ஏன் தெரியுமா? அநேகர் அநேகர் தேவனுக்கும் தேவ சித்தத்துக்கும் ஒப்புக் கொடுத்தார்கள், அநேகர் ஒப்புக் கொடுத்தார்கள், ஆனால் முடித்தவர்கள் எத்தனை பேர்? ஆட்டத்தை முடித்தவர்கள் எத்தனை பேர்? தொடர்ந்து ஓடுங்க. கஷ்டம், துன்பம், துயரம், வேதனை, முடியல, பாரமா இருக்கு, ஆனா தொடர்ந்து ஏன் தேவ சித்தத்தை செய்யணுமே, தேவ காரியத்தை செய்யணுமே, தேவ நடத்தை நாம் செய்யணுமே, தேவ ராஜ்யத்தை நாம் கட்டணுமே, அதற்கென்னங்களை நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோமே, அதனால செய், தொடர்ந்து செய்யப்பா. அப்போ நாங்க பவுல் சொன்னார் என்ன தெரியுமா? நாங்க பிரசித்த நல்ல ஓட்டத்தை முடிச்சேன். என்னப்பா நல்ல ஓட்டம்? என்ன ஓடினா அப்படி நல்ல ஓட்டம்? கல்லறிய வந்தாங்க, ஜெயிலுக்கு தூக்கி போட்டாங்க, கப்பல் உடைஞ்சி கவுண்டு போன, அடிக்க வந்தாங்க, இதுக்கு வந்தாங்க, ஜெயிலுக்கு போட்டாங்க, கொலை செய்ய வந்தாங்க, இதுக்கு பேரா நல்ல? எஸ், நான் தேவனுடைய சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுத்திருக்கிறேன், தேவ ராஜ்யத்துக்கு என்ன ஒப்பு கொடுத்திருக்கிறேன், அதனால இவைகள் எல்லாம் நல்ல ஓட்டத்துக்குள்ளே அடக்கப்பட்டவைகளை ஒழிய வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா யோபுன்ற தேவ மனுஷன், அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கத்தர் கொடுத்தாரப்பா உண்மை, ஆனா கத்தர் எடுத்த அதனால நான் விட்டுறேன். கொடுப்பதும் எடுப்பதும் நன்மையாக இருந்தால் அதை விட்டுடு. கொடுத்தலும் எடுத்தலும் அது நன்மையாக இருந்தால், தேவர் ஆட்சியத்துக்கு ஏற்றதாக இருந்தால் விட்டுடப்பா. இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னு ஒன்று உங்களை கொடுங்க, இல்லாவிட்டா எடுக்க விடுங்க, ரெண்டத்தான் ஒன்று செய்யுங்க. ஒன்று உங்களுக்கு கொடுங்கப்பா, அல்லாவிட்டா எடுப்பதற்கு விடுங்க. தேவராட்சியம் கட்டப்படவனும் தேவனுக்கு என்று கொண்டு அல்லாவிட்டால் தேவன் எடுத்து நடத்த விடு. ரெண்டுக்கும் நடுவில் மல்லு போட்டுட்டு நிக்காதீங்க. முடியாது, என் பிள்ளைகளை விட்டுட்டு நான் வரமாட்டேன், என் குடும்பத்தை விட்டுட்டு நான் போக மாட்டேன், அதை விட்டுட்டு செய்ய மாட்டேன், இங்க விட்டுட்டு அது இல்ல, இது இல்ல, அது இல்ல, அது இல்ல, இது இல்ல. நீ எவ்வளவுத்துக்கு தேவனை நேசிக்கிறாய், நீ தேவனுக்கு எவ்வளவுத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாய் என்பதே முக்கியமாகும். அநேக மிஷினரிகளுடைய புத்தகங்கள், அநேக வாழ்க்கையினுடைய காரியங்களை தயவு செய்து வாசிக்க இன்ட்ரெஸ்ட் உள்ளவர்கள் வாசிங்க, ஆனா வேதத்தை விட்டு வெளியே போயிடாதீங்கப்பா. விளங்குறதா? புத்தகங்கள் நன்மை, நல்லதை கொண்டு வரும், நல்லது, சில அனுபவங்கள் நமக்கு தேவையானது, ஆனால் வேதத்தில் இல்லாதது ஒன்றை கையில கொண்டு தெரிஞ்சிடாதீங்க. சரியா? வேதத்தோடு அது இருக்கு, வேத வசனங்கள் புத்தகங்கள்ல நிறைந்திருக்கணும், அநேகருடைய புத்தகங்கள் அவர்களிலிருந்து நிறைந்திருக்கிறது, வேத வார்த்தைகள் அநேகம் புத்தகங்களுக்குள்ள இருக்கணும். பாருங்க, ரெண்டு அடி போட்டா மூன்றாவது அடியில் ஒரு வசனம் இருக்கணும், மூன்றாவது அடி நாலாவது அடி அடுத்த வசனம் இருக்கணும், அதுதான் புத்தகம். புத்தகம் என் சொந்தத்தில் எழுதுகிறது அல்ல, இதை வைத்து எழுதுவதே. ஆகையினால வாசிங்க. அநேகர் தங்கள் வாழ்க்கைகளை எப்படி ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு மடிந்தார்கள், கர்த்தருடைய சித்தத்துக்கு தங்கள் வாழ்க்கைகளை எப்படி ஒப்பு கொடுத்தார்கள், அதுல எவ்வளவு அழிவு ஏற்பட்டது, அதுல எவ்வளவு சந்தித்தார்கள் என்று சொல்லி வாசிங்கப்பா, அருமையாக இருக்கும். ஆப்பிரிக்கா கண்டத்தில் போய் மருத்துவருடைய அநேகருடைய பேர் இன்றைக்கும் கிடையாதுங்க, ஆனா ஊழியத்துக்கு தான் போயிருக்கிறார்கள் இல்லையா? இந்த ஐரோப்பிய தேசத்திலிருந்து அநேகர் புறப்பட்டு சென்றார்கள். யூரோப்ல நல்ல வாழ்வு வாழலாம் பாருங்க, இந்த தேசத்துல நல்லா இருக்கலாம், ஒரு மனுஷன் விரும்புறான் அந்த மாதிரி இருக்கலாம் பாருங்க, ஆனா இந்த தேசம் வேணான்னுட்டு ஆப்பிரிக்காக்குள்ள போய் இருக்கிறாங்க அநேகர். ஏன் ஆப்பிரிக்கா அந்த ஜனத்துக்கு ஆண்டவர் தேவை, அந்த ஜனத்துக்குன்னு சொல்லி ஏதாவது செய்யணும் சொல்லி இல்லையா? ஏன் அது அவருடைய அழைப்பு, அவருடைய சித்தம், அவங்க செயல்படுகிறார்கள். நீயும் நானும் தேவனுக்கு எவ்வளவுத்திற்கு நாம் எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? மத்தேயு 4:18-19 சீக்கிரம் இதை வாசித்து நான் முடிச்சிருக்கேன். மத்தேயு 4:18-19 வசனம்.
இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த ரெண்டு சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கும் போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள்.
திருப்பி அந்த வசந்த வாசிங்க, நான் சொன்ன வசந்த அவ்வளத்தையும் திருப்பி வாசிங்க, தயவு செய்து கொஞ்சம் கேளுங்க.
இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவளாய் இருந்த ரெண்டு சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவளாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள்.
உடனே உடனே அவர்கள் வலைகளை விட்டு விட்டு யாருக்கு பின் சென்றாங்க? இயேசுவுக்கு பின் சென்றாங்க. இவ்வளவு நாள் இவங்க என்ன செய்துட்டு இருந்தாங்க? மீன் பிடிச்சு கொண்டிருந்தாங்க. அவங்களுடைய வேலை என்ன? மீன் பிடிப்பது. அவங்களுடைய குடும்பத்துக்கோ அவருடைய சாப்பாட்டுக்கோ அவருடைய வாழ்க்கைக்கோ எல்லாம் என்னது? மீன் பிடிப்பது. அவருடைய வாழ்க்கை அது. அவர்கள் அதை செய்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் திடீரென்று இயேசு வந்தார். இயேசு வந்து என்ன சொன்ன தெரியுமா? வலையெல்லாம் விட்டுட்டு எனக்கு பின்னால வாங்கப்பா, எனக்கு பின்னால வாங்க. சீமோன் பேதுரு சொல்லிருக்கலாம், உமக்கு பின்னால வந்து என்னதான் கிடைக்க போகுது? நாங்க மீனியே தொடர்ந்து பிடிப்போம், நாங்க மீனியே சாப்பிடுவோம், கடல்லயே நம்ம வாழ்க்கைய நடத்தி முடிப்போம் சொல்லி சொல்லிருக்கலாம் இல்லையா? சொல்லிருக்கலாம் இல்லையா? ஆனா அப்படி சொல்லல. இயேசு சொன்னாரு, எனக்கு பின்னால வாங்கப்பா. கடகன் எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒரு சிலத்துல ஆண்டவருக்கு பின்னால போக போக விரும்பினவர்களை வராதுங்க தெரியுமா? ஒரு சிலர் இயேசுக்கு பின்னால வர்றோம் ரெண்டு சொன்னவர்கள், நீங்க வராதுங்க பின்னால, நீங்க வந்தாலே உபத்திரம் அப்பா, அதனால நீங்க வராதுங்க. ஆனா பேதர் நீ வா, ஏ நீ மீன் பிடிக்கிற பாரு, அதனால வா, வா பின்னால போறாங்க, கொண்டு பின்னுங்க இயேசுக்கு பின்னால போறாங்க. இயேசுக்கு பெரிய பெரிய அப்போஸ்தலாக மாறிவிட்டாங்க தெரியுமா? ஏன்? அவங்க தங்களை கொடுத்தாங்க பாருங்க, அவங்களுக்கு தங்களுக்கு, அவங்களுக்கு மீனும் அவங்களுக்கு வலையும் அவங்களுக்கு கடலும் பெருசாக தெரியல பாருங்க. அவங்களோட கப்பல் இன்னைக்கு இன்னைக்கு நாம வச்சுக்கிறத வச்சுட்டு அதுதானே ஏதோ பெருசுன்னு சொல்லி நம்ம வச்சுட்டு இருக்கோம் பாருங்க. நான் பல தடவை பல விதத்துல யோசிப்பதுண்டு, அந்த யோசனைகள் என்னோடய மடிவதாக பல தடவைகள் பல கோணத்தில் நாம் யோசிப்பதுண்டு இல்லையா? இல்லையா? இவங்களுக்கு இவங்க இவங்க பேதர் என்று சொல்லிருக்கலாம், ஐயோ என் கப்பல் எங்கப்பா, எங்க கப்பல், எங்க என் கப்பல், கப்பலை எங்க கட்டிட்டு வர்றது, எங்க கொடுத்துட்டு வர்றது, கப்பலை பின்னாலவா, உடனடியாக வா, நாளைக்கு வர்றேன்னு சொல்லி சொல்ல இல்லைங்க, நாளண்டைக்கு வர்றேன்னு சொல்லி சொல்லல, அடுத்த நாள் வரப்போன்னு சொல்ல, உடனடியாக வா, எங்க பின்னாலவா, இல்ல இல்ல இல்ல, ரொம்ப நம்பி வர முடியாது, உமக்கே படுக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்றீர், கடைசியா எங்களை கொண்டு எங்கதான் கவுக்க போறோம், வரமாட்டோம் சொல்ல இல்லைங்க. என்ன தெரியுமா? பின்னால போனாங்க பெரிய அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல பேதுரு பவுல் இவர்களை போன ஊழியக்காரங்கள் கிடையாது. அவங்கள மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினவங்களும் கிடையாது, சபைகளை கட்டினவங்களும் கிடையாது. என்ன நடந்தது? ஒப்பு கொடுக்கிறேன், வர்ற அந்த வர ஆபிரகாம் கொடுத்து, எஸ் இந்தாயா கொடு, தேவன் கொடுத்தார் எடுத்துக்க, யோபு இந்தாயா தேவன் கொடுத்தார் எடுத்துக்க, அதனால என்ன, அவர் தான் எனக்கு தந்தான், நான் பொருத்தனை செய்தேன், இந்தாயா உனக்கு ஒண்ணு தெரியுமா, உனக்கு கொடுத்தது, நீ வச்சிருக்கிறது, நீ நடத்துக்கிறது, நீ வாழ்றது எல்லாமே கத்தர் கொடுத்தது. பெருமை பாராட்டாத, துள்ளி விழாத. ஒரே இரவில் பணக்காரர்கள் ஏழைகளாக மாறினதும் சரித்திரம் சொல்லுகிறது. ஒரே இரவில் ஏழைகள் பணக்காரராக மாறினதுக்கும் சரித்திரம் இருக்கிறது. உன் பணம் ஒன்றும் கிடையாது, உன் படிப்பும் ஒன்றும் கிடையாது, விளங்குறதா? உண்மை ஒன்று என்ன தெரியுமா? தேவன் தேவனாகவே இருக்கிறார், தேவன் தேவனாகவே இருக்கிறார், அதை எவரும் மாற்றி முட முடியாது. ஆபிரகாம் சீமாண்டானங்க, எவ்வளவோ அவருடைய மந்த மேப்பரங்கி, இவங்கள மந்த மேற்கு பிரச்சனையே உண்டாயிட்டு, ஆடு மாடெல்லாம் பெருகு பெருகண்டு பெருகி, பணம் பெருகு பெருகண்டு பெருகி, வேர்ல்ட் எல்லாம் பெருகு பெருகண்டு பெருகி, பிரச்சனையில வந்துட்டு பாருங்க இல்லையா? ஆனா ஆபிரகாமே, உன் மகன் எனக்கு வேணும், ஆண்டவரே இல்ல, எவ்வளவு பணம் வேணும் தந்துட்டு போறேன், எவ்வளவு ஆடு மாடு பலிபிடத்துக்கு தேவை தந்துட்டு போறேன், இல்ல நீ நேசிக்கிற மகன் எனக்கு வேணும், தருவையா? நீ உன் இருதயத்தில் நேசித்துக் கொண்டு இருக்கிற காரியம் தேவனுக்கு தேவை, தருவியா, கொடுப்பியா? இல்ல, நான் தேவனுக்கு பயந்த மனுஷன், நான் ஆராதனைக்கு போகிற மனுஷன், நான் தேவனுக்காக வேண்டி வாழுகிற மனுஷன். சின்ன காரியங்களிலேயே வாழ்க்கை கை கொள்ள தெரியாத நாம் தேவனுடைய பெரிய சித்தத்தில் எப்படி கை வைக்க போகிறோம் சொல்லி எனக்கு தெரியல. சிறிய காரியங்களே ஒழுங்காக கைப்பிடிக்க முடியாத நாம் தேவனுடைய பெரிய காரியங்களை எப்படி கை வைக்க போகிறோம்? கேட்டா என்ன சொல்றோம்? செய்கிறோம், தேவனுக்கு செய்கிறோம். நெகேமியா, நெகேமியா ராஜாவுடைய சமூகத்திலே பான பாத்திரக்காரனாக இருந்தான் பாருங்க, நல்ல ஜாப், நல்ல ஜாப்ல இருந்தான் பாருங்க, நல்ல ஒரு வேலையில இருந்தான் பாருங்க. ஆனா ஜனங்க ஒரு கூட்டம் வந்து சொல்லிருந்து, பாருப்பா அலங்கம் இடிந்து போயிருக்கிறது, அலங்கம் என்ன செய்து இடிஞ்சு போயிருக்கிறது, அதை வாசித்தா கணக்க வாசிக்கணும் பாருங்க, அதனால அலங்கம் இடிஞ்சு போயிருக்கு, உடனே அழு அழண்டு அழுது, ஊத்து ஊத்து ஊத்தி ராஜாவுடைய சமூகத்துல முகத்தை தொங்க போட்டு, இன்னைக்கு தேவையில்லாததுக்கெல்லாம் முகத்தை தொங்க போட்டுட்டு இருக்கிறோம். தேவ ராஜ்யத்துக்கு அவன் முகத்தை தொங்க போடுற மனுஷன் ஒருத்தனும் கிடையாது. வீட்டுல பிரச்சனையா தூக்கி போட்டுட்டு இருக்கிறோம், ஊர்ல பிரச்சனையா தூக்கி போட்டுட்டு இருக்கிறோம், பிள்ளைகளுக்கு பிரச்சனையா தேவராஜ்யம் எப்படி இருக்கியா என்னட்டே இருக்கிறோம் பாருங்க. இல்ல அதை குறிச்சு தேவராஜ்யமா என்னது, சபைக்கு போறது அதான் தேவராஜ்யம், அதுதான் தேவராஜ்யம் என்ன சொல்லுகிறான். அவன் இருந்து ராஜாவுடைய சமூகத்தில் இருக்கிறான், மூத்த தொங்க போட்டுட்டு என்ன உனக்கு சுகம் இல்லையா, உனக்கு சுகம் இல்லையா தான் இல்லைங்க. என்ன அலங்கம், முதியோர்கள் இருந்த இடம் அதெல்லாம் இடிக்கப்பட்டு சாம்பலாக்கப்பட்டு போயிருக்கிறது. நான் போகணும், எங்க போற அங்க இடிஞ்செல்லாம் போய் கிடைக்குது, இடிக்கப்பட்டு இல்லையா அங்கேயே போற. இல்ல நான் அங்க போகணும், எனக்கு எனக்கு அனுமதி கொடுப்பீங்களா, நாங்க போறோம், இங்கதான நல்ல சாப்பாடு இருக்குது, இந்த ஜன நல்லா தானே இருக்கிறாய். இல்ல நான் அங்க போறேன், ஏன் அங்க அலங்கம் விடிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் பார்க்கணும், அது எப்படி இருக்குன்னு சொல்லி நான் பார்க்கணும். நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கு, உண்மைதான், நான் நல்லா தான் இருக்கிறேன், உண்மைதான். ஆனா அங்க ஒரு ஜனம் இருக்கிறது, அங்க ஒரு கூட்டம் இருக்கிறது, அது அது இடிக்கப்பட்டு அது 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 அந்த கஷ்டத்துல நாங்க போகணும். ராஜா அனுமதி கொடுத்தான், போனா அந்த பக்கம் முழுத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அருமையாக அலங்கத்தை கட்டுகிறதும், எவ்வளவு பிரச்சனையின் மத்தியில எழுந்து நிற்பதும், எவ்வளவு மத்தியில ஜனங்களை உற்சாகப்படுத்துவதும், எவ்வளவு ஜனங்களை சேர்த்துக் கொள்வதும் ஆச்சரியமானது. ஏன் தெரியுமா, அவன் தேவனுக்கு பயந்து தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவனாக இருந்தான். இல்லைன்னு சொல்லி என்ன மாதிரி முன்ன மாதிரி நல்ல வேலையில இருக்கிறோம், ஆண்டவரே காணும் விட்டுருங்க போதுமாப்பா. எங்க ஏழைகள் இலங்கையில் இருக்கிறாங்களா, பரவாயில்ல, என்னப்பா சபைகள் கஷ்டப்படுதா, பரவாயில்ல, எனக்கு நல்ல வேலை இருக்குது, இங்க நல்ல காரியம் இருக்குது, நான் இங்கே இருந்துடுறேன், சாப்பிடறதுக்கு மூன்று தேர என்ன சாப்பாடு இல்லையா, அங்கதான் அடுப்பை வச்சு வச்சு மூட்டி மூட்டியாவது சூடாக்கணும், இங்க புதம் விதமான மிக்ரோ வேலையெல்லாம் எனக்கு வீட்டுல இன்ப கொண்டு தந்து மிக்ரோல போடவும் தெரியல, ஓபன் ஏதோ அமத்தமத்து நமத்தி 30 செகண்ட்ல ஏதோ வச்சிருக்காங்க, அதை திரும்ப திரும்ப அமத்தி திரும்ப திரும்ப அமத்தி சூடாக்கி கொள்றேன், வழங்கிச்சுதா. ஏ அங்க பாரு, அங்கே வேணா, ஏன் அங்க மிக்ரோ வேலையும் இல்ல ஒன்றும் இல்ல, இங்க நல்ல ஜாப் இருக்கப்பா, மூன்று பேர் சாப்பாடு இருக்குது, நான் சாப்பிட்டு இங்கேயே இருந்துடுறேன், நான் இங்கே இருந்துடுறேன். அலங்கமா, ஜனங்களா, அழிவா, சாம்பலா, ஒன்றும் வேணாம். ஆனா நான் தேவனுக்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், தேவனுக்கு நான் என்ன ஒப்பு கொடுத்திருக்கிறேன்ப்பா, தேவனுக்கு நான் என்ன ஒப்பு கொடுத்திருக்கிறேன், ராஜ்யத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன், ஏழைகளுக்கு கொடுக்கறா வார பரவாயில்ல, கசவா காணிக்கா கொடுத்துறேன். ஆனா என்ன, உனக்கு மேலாக முக்கியமாக உயர்ந்த இடத்துல இருக்கிறது என்னவோ அதை தேவன் கொடுக்கிறார், கேட்கிறார், கொடுக்க முடியுமா, என்ன மாதிரி பேசலாம் பாருங்க, எல்லாரும் எதுவும் சொல்லலாம் பாருங்க, என்ன என்ன பிரதர், நான் தான் ஊழியக்காரன், நான் தான் பரிசுத்தவான், நான் தான் சரியா செய்யறேன், நான் தான் சரியா செய்யறேன் எல்லாம் சொல்லலாம் பாருங்க. ஆபிரகாம் பணக்காரனா இருந்தாலும் அவன் சொன்னது என்ன தெரியுமா, எங்க ஆண்டவர், எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா, இந்த ரகசியத்தை ஒருத்தருக்கு அவன் சொல்லல, வேலைக்காரனுக்கும் சொல்லல, மனைவிக்கும் சொல்லல, அடப்பாவி அந்த பிள்ளைக்கும் சொல்லல, கொண்டு போறான் கொண்டு போறான். இன்றைக்கு பிள்ளையுடைய சித்தம் கேட்கணும் பாருங்க, பைபிள் ஸ்டடிக்கு போறீங்களா, நைன், பைபிள் ஸ்கூலுக்கு போறீங்களா, நைன், சித்தம் எல்லாம் கேட்கணும் பாருங்க, எல்லாத்தையும் சித்தம் கேட்டுதான் இன்றைக்கு நாங்க செய்ய வேண்டியிருக்கு இல்லையா. ஆனா அங்க ஆபிரகாம் வா, பின்னால வா, எங்க வா, எங்க மலைக்கு வா, ஆட்டக்கான இல்லையே வா, கொண்டு வச்சிருந்தா இல்லையா. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், சித்தம் புள்ளுகிட்ட கேட்டு, தாப்பிட்ட கேட்டு, மனைவிட்ட கேட்டு, அது வேற யாரும் இருந்தா அங்கேயும் கேட்டு, அதுக்கு பிறகு ஊழியத்துக்கு பிறகு அதெல்லாம் முடிச்சு வந்து போதவர்கிட்ட சித்தம் கேட்டு எல்லாம் முடிச்சு கிடிச்சு அது வர்றதுக்கு இடையில அவங்களுக்கு டைம் சரியாயிருமாங்க. ஆபிரகாம் என்னச்சுதான் தெரியுமா, கொண்டு வந்து கொடுங்க, ஒருத்தட்டு இங்க ஏன் தெரியுமா, தேவன் சொன்னாரு, அடுத்தவன் கதை எனக்கு தேவையில்லை, தேவன் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இங்க பாருங்க, திரும்பியும் சொல்றேன், தேவன் உண்மையாக சொல்லணும், இன்னைக்கு அது வேற பிரச்சனை, எல்லாம் தேவன் சொல்றார் தேவன் சொல்றார் தேவன் சொல்றான்னு சொல்லி படாத பாடு இல்லையா, ஏமன் முழுத்திலுமே தேவன் தான் இப்ப சொல்றாரு இல்லையா. அதனால நான் சொல்றேன், சரியா சொல்லணும். அதுல என்ன ஒரு காரியம் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, நான் போன பைபிள் ஸ்டடியில் வச்சிருக்கேன், தேவன் ஒரு மனுஷனுக்கு சொல்லுகிறார் என்று சொல்லி ஒரு மனுஷன் எப்பொழுது எங்களிடத்துல சொல்றாங்களோ அன்னைக்கு நாம கையெடுத்துருவோம். ஏன் தெரியுமா, அவருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி வழங்குகிறவனை தேவன் சும்மா விட மாட்டார். சோ ஏன்னு சொல்லிச்சுன்னா, ஒரு மனுஷனிடத்துல தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லி சொல்லி நாம் அதை தடை பண்ணா அது எங்களை கேட்டு விடுவார் இல்லையா? ஆனா ஒட்டுமொத்தமான சில காரியங்களை பகுத்திருந்து நடக்க வேண்டியது சபையில இருக்கிற ஊழியக்காரனுடைய மிகப்பெரிய பொருள், அது வேற காரியம், அதை விட்டுருங்க. ஆகையினால ஆபிரகாமே கூடப்பா இல்ல ஆண்டவரே, நான் பணம் தாரேன், ஆடு மாடெல்லாம் தாரேன், பலிவிடத்துக்கு என்ன வேணும் அனுப்பி வைக்கிறேன், வேலைக்கார தவி ஆலயத்துக்கு அனுப்பி வைக்கிறேன், ஆனா மகனை கொடுக்க மாட்டேன். அதனால என்ன பிரச்சனை? பொருத்தனை செய்தியே. ஆமா பொருத்தனை செய்தேன், அவருக்கு பாப்ப என்ன ஒரு பிள்ளை இருந்தா அதை நான் கொடுக்கறேன்னே, இதை நான் தரமாட்டேன். ஆனா பொருத்தனை பண்ணியனாலே யா செய்தா சூழ்நிலை காலம் நேரம் இன்றைக்கு அநேகர் வந்து சூழ்நிலையில பிள்ளைய போட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த காலமும் அந்த நேரமும் அந்த சூழ்நிலையும் என்னை அப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டுது. அன்னைக்கு ஓமண்டே இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்குது அன்னைக்கு இல்ல, அப்படித்தாங்க. ஏன் அது சூழ்நிலை, அன்னாலைக்கு சூழ்நிலை கிடைக்கல, ஆபிரகாமுக்கும் சூழ்நிலை கிடைக்கல, கர்த்தர் சொன்னார் அவர்கள் செய்தாங்க. என்னுடைய மிகப்பெரிதான கேள்வி இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்லிச்சுன்னா, நீ தேவனுக்கு எவ்வளவுத்திற்கு உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார் தேவனுக்கு? அடுத்த கேள்வி, உயர்ந்ததை தேவன் கேட்கிறதை நீ தேவனுக்கு கொடுக்கிறாயா இல்லைன்னு சொல்லிச்சுனா, நீ விரும்புகிறதை தேவனுக்கு கொடுக்கிறாயா? தேவனுடைய சமத்தில் எழுந்திருப்போமா? ஹலலுயா 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 ஹலலுயா.